ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 4, அதிகரணம் 3. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்ப மூன்றாவது அதிகரணம், மூன்றாவது அதிகரணம். இந்த அதிகரணத்துல இந்த முன்னமே சொல்லிட்டு இருந்தது போல அந்த ஐந்தவத்தை சொன்னோம் இல்லையா, அந்த ஐந்தவத்தை நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், அதை வந்து இந்த மூன்றாவது அதிகரணத்துல நம்ம விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப முக்கியமான பகுதி இது. படைகொடு பவனி போதும் பார்மன்னன் புகும்போது, இல் இல் கடைதொரு விட்டு விட்டு காவலுமிட்டு பின்னர் அடைதரும் தனியே அந்த புறத்தினில், அதுபோல் ஆன்மா உடலினில் அஞ்சு அவத்தை உருமுயிர் காவலாக. இப்ப வந்து அந்த அஞ்சு அவத்தை அவஸ்தை அப்படின்னா என்ன அப்படின்னா நிலை. இவனோட ஒரே அவஸ்தையா போச்சுன்னா அந்த ஒரு நிலை அவ்வளவுதான். இப்ப நனவு அப்படின்னா லாடத்தானம். இப்ப நீங்க எல்லாம் வகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அவங்களுக்கு வகுப்பு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ஆன்மா, இப்போ என்னுடைய ஆன்மான்னு ஆன்மா வேற, நான் வேற இல்லை. இந்த ஆன்மா இப்போ லாடதானத்தில் இருக்குது. நான் இப்போ லாடதானத்தில் இருந்து பேசிட்டு இருக்கேன். நனவு நிலையில் அனைத்து கருவிகளோடு கூடியிருக்கக்கூடிய நிலை தான் நனவு நிலை. அனைத்து கருவிகள் இருந்தாலும் எல்லா கருவியும் தொழில் பட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் சில கருவிகள் தொழில் பட வேண்டும் என்று விதியிருக்கா, நம்ம அதை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அது நனவு நிலை. நனவுலேருந்து கொஞ்சம் கனவு நிலை போயிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மா வந்து கொஞ்சம் இறங்கி கண்டஸ்தானத்துக்கு வந்துடும். கண்டத்துக்கும் கனவு, இப்ப நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம் தூக்கத்துல அப்படின்னா கண்டத்துல இருக்கணும், ஆன்மா வந்து கண்டத்துல இருக்கும். கனவுல இருந்து உறக்கத்துக்கு போயிருச்சுன்னா இதயஸ்தானத்துக்கு போயிரும். உறக்கத்துக்கு அடுத்த பேருறக்க நிலைக்கு போயிருச்சுன்னா நாபிக்கு போயிரும், நாபியில இருக்கும். உயிர்ப்படங்கள் என்ற கடைசி நிலை அடையுது அப்படின்னா மூலாதாரத்துக்கு, நாபிக்கும் கீழே ஆன்மா மூலாதாரத்துல போயிருக்கும். அப்ப நான் ஆன்மா வந்து ஐந்து நிலை தான், ஐந்து அவஸ்தை. லாடத்துல துவங்கி கீழே மூலாதாரம் வர ஐந்து இடத்துக்கு கீழே போகுது, அப்புறம் கீழேந்து அது மேலே வரும், போகும் வரும். இது ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் நடக்கும், பல பிறவிகள்லையும் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஐந்த பத்தை உயிர்னாலே, இது ஐந்த பத்தை பட்டுக்கொண்டே இருக்கும். தினந்தோறும் இரவு நம்ம தூங்குறோமா இல்லையா, அந்த அந்த தூக்கம் வந்து கனவா கனவுல இருக்கும், உறக்கமாகவும் இருக்கும், பேருறக்கமாகவும் இருக்கும். சில நேரங்களில் உயிர்ப்படங்களாகவும் ஒரு சில நேரங்களில் மாறும். அதை நம்ம சிந்திப்போம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும்போது எப்படி சொல்றார் என்றால், ஒரு அரசன் தன்னுடைய அரசவையில் இருந்து புறப்பட்டு நகர்வலம் போகிறான் என்றால் எப்படி கிளம்புவாங்க? அரசர், அமைச்சர், படைத்தளபதி, இன்னும் காவலாளிகள், வெவ்வேறு ரதங்கள், இவை அனைத்தும் புடைசூழ அரசர் நகர்வலம் போவார். நகர்வலம் போய் எல்லா மக்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு திரும்ப மாலை நேரம் ஆனவுடனே அரண்மனைக்கு திரும்ப எப்படி வருவார்? எல்லாரும் வர்றாங்க. காவலாளிகள் அரண்மனை அடைந்த உடனே ஒரு சிலர் அரண்மனை வாயிலே நின்றுவாங்க. அப்புறம் இன்னும் அமைச்சர்கள் தளபதிகள்லாம் வருவாங்க. அமைச்சர்கள் அவங்கவுங்களுக்குள்ளே இடம் வந்தவுடனே அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு விடை பெற்றுக் கொள்வார்கள். அப்புறம் அரண்மனைக்குள்ள நுழைந்து தன்னுடைய இல்லத்துக்குள் தன்னுடைய அவர் அரசர் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகும்போது மெய்க்காவலர்கள் மட்டும் கூட வருவாங்க. ஒரு அஞ்சு நாலு பேர் இருப்பான். அது இன்னும் தாண்டி அந்த புறம் அப்படியெல்லாம் போகும்போது அவங்களும் தாயி ரெண்டு பேர் இருப்பாங்க. கடைசியில் அரசர் மட்டும் தனியாக இருப்பார். இப்போ எப்படி கிளம்பி போனார், படை பரிவாரங்களோடு போனவர் திரும்பி வரும்போது ஒவ்வொரு இடத்துலும் ஒவ்வொருத்தரையாக விட்டுட்டு வர்றாரோ, அதே போல அரசனாகி இந்த ஆன்மா வெவ்வேறு பல கருவிகளோடு தத்துவங்களோடு கூடி இந்த ஐந்து அவத்தையிலையும் மேலேந்து கீழே போகும்போது ஒவ்வொரு தத்துவமாக விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு அவஸ்தையிலையும் பல தத்துவங்கள் விலகி இருக்கும். அதுதான் நனவு, கனவு, உறக்கம், பேரிறக்கம், உயிர்ப்படங்கள். இதை நம்ம சமஸ்கிருதத்தை சொன்னோம், வடமொழியில் சொன்னோம் அப்படின்னா சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். சாக்கிரம்னா ஜாக்கிரதையா போ அப்படிம்பாங்க இல்லையா, ஜாக்கிரதை கவனம், நனவு நிலையில் இருக்கணும். அதான் அதான் சாக்கிரம், அது நம்ம நனவு நிலை என்று சொல்லுவோம். இப்போ இப்போ இந்த காலத்து கூட நம்ம பார்க்கலாம். இப்போ சிஎம் கேன்வாய் தலைமைச் செயலகத்திலேருந்து முதலமைச்சர் இல்லத்துக்கு போறார் அப்படின்னா அவர் கார் கலவு அவர் கார் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ரெண்டு போலீஸ் வந்து பைக்கில் போவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ஜீப்பு வரும், அதுக்கப்புறம் ஒரு மூணு கார் போவோம், அதுக்கப்புறம் அவருடைய தனி தனி பாதுகாப்பு படையெல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் சிஎம் வருவார், அவருக்கு பின்னாடி ஒரு 20 கார் வரும். சிஎம் வீடு வந்த உடனே அந்த பைக்கில் போன போலீஸ் எல்லாம் உள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு வாயிலே விடைய கொடுத்துருவாங்க. அப்புறம் கூட சில அதிகாரிகள் வருவாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே நின்ற வேண்டியதான், சிஎம் மட்டும் உள்ள போயிடும். இதே மாதிரி தான் அந்த காலத்துல அரசர் காலம்னால அருந்த சிவாச்சிய சுவாமிகள் அந்த படை கொண்டு பவனி போகும் பார்மன்னன் என்று எடுத்துக்காட்ட சொன்னார். இந்த காலத்துல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப என்னென்ன தத்துவம் இருக்கும்னு பார்ப்போம். சாக்கிரம் 35 நுதலினில், நுதல்னா இந்த நெற்றியில இந்த லாடதானம். சாக்கிர நிலையில உயிர் எத்தனை கருவிகளோடு இருக்கும்? 35 கருவிகளோடு இருக்கும். இது வந்து நம்ம தத்துவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, 36 தத்துவம் 60 தாத்வீகம், 36 தத்துவம் 60 தாத்வீகம், மொத்தம் 96. அப்போ இந்த 96 சேர்த்து தான் நம்ம கவனித்தாகணும். இந்த 5 அவத்தில் இந்த 96 எத்தனை கருவிகளை உயிர் கொண்டிருக்கும் நனவு நிலையில? குறைந்தபட்சம் நனவு நிலையில 96 கொண்டிருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் என்ன அப்படின்னா 35 முதலில், 35 அப்படின்னா அது 35 தத்துவம் என்னன்னு பார்ப்போம். என்னெல்லாம் 35 தத்துவம்? ஞானேந்திரியம் 5, அதனுடைய விஷயம். கண்மேந்திரியம் 5, அதனுடைய விடயம். விடயம்னா அந்த அது செய்யக்கூடிய தொழில், வாயினா பேசும் முடிச்சுருவாங்க, அது அதனுடைய தொழில். இப்போ 5 எத்தனை ஆச்சு? ஞானேந்திரியம் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி 5, அதனுடைய விடயம் என்ன அப்படின்னா ஓசை உரு ஒளி சுவை நாற்றம் 5. கண்மேந்திரியம் கை கால்வாய் எருவாய் கருவாய் 5, அதனுடைய அது செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா வசனம். நம்ம சித்தியாரில் ஒரு பாடலை முன்னமே நம்ம சிந்திச்சோம், வசன கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம், வசன கமன தான விசர்க்க ஆனந்தம். இது வந்து கண்மேந்திரியத்தினுடைய தொழில். இப்போ ஞானேந்திரியம் 5, அதனுடைய தொழில் 5, கண்மேந்திரியம் 5, கண்மேந்திரிய தொழில் 20. இது போக தசவாயுக்கள் 10, தசவாயுக்கள் 10. அந்த 10 தசவாயுக்கள் என்ன அப்படின்னா ஒன்றுமே பார்த்துருக்கலாம், பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய 10 வாயுக்கள். இப்போ எத்தனாச்சு? 30 ஆச்சு. 30 அதோட அந்தக்கரணம் 4, 34. 34 புருட தத்துவம் 1, 35. இப்போ புருட தத்துவம் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே என்ன பொருள்? வித்யா தத்துவம் 6 செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இப்போவே நீங்கள் அப்படி நினைத்துக்கணும், புருடன் ஒரு தத்துவம் வந்துருச்சு அப்படின்னாலே 6 வித்யா தத்துவமும் அங்கே செயல்படுகிறது. அதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாம் தான், 35 கருவிகள் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. நெற்றியில 35 கருவிகள் இருக்கும் நனவு நினைல. கனவு தண்ணில் ஆக்கிய 25 களத்தினில், கனவு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா என்னாயிரும்? அந்த 35 25 ஆயிரும். ஞானேந்திரியம் போயிரும், கண்மேந்திரியம் போயிரும். இந்த புறக்கருவிகள் எல்லாமே கனவு நிலையில, கனவு நிலையில வராது. 35 - 10 - 25. இப்ப கனவு நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம உயிர் வந்து 25 கருவிகளை மட்டும்தான் அறியும். கண்ணுன்னு ஒன்று இருக்கிறதே அதுக்கு தெரியாது. இது கனவு நிலை. அடுத்து சுளுணை என்று, சுளுணை 3 நீக்கிய இதயம் தன்னில். சுளுணைன்னா உறக்கம். இந்த உறக்கத்தில் வந்து 3 கருவி தான். இது கனவுக்கு அப்பாற்பட்ட உறக்கம். இரவு படுத்திருப்போம், காலையில் எந்திப்போம், இடையில எந்த கனவு கண்ட ஞாபகம் எந்த இதுவும் இருக்காது, நல்ல ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லணும்னா அதை உறக்கம். அந்த உறக்கத்தில் 3 கருவி. என்ன கருவின்னா புருடன், பிராணன், பிராணவாயு, சித்தம். இந்த 3 கருவி. சுளுணை 3 நீக்கி, இதை இப்போ 3 கருவி தான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா 3 கருவி தான் செயல்படும், புருடன், பிராணவாயு, சித்தம். இப்போ சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், அதில் போய் சிவருமான வைக்கணும். நம்ம எப்படியாவது பாடுபட்டாவது கொண்டு போய் சிவருமான கொண்டு போய் அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா உறக்கத்தில் இருந்தாலும் நம்ம மறக்க மாட்டோம். அதையும் தாண்டி புருட தத்துவத்தில் ஏற்றணும்பாங்க. புருட தத்துவத்தில் உயிரோடு கலந்துடணும் சுவாமி, சுவாமி சிந்தனை. இப்போ அடுத்தது துரியம் பேருறக்கம், அது நாபியில் இருக்கும். இங்கே 2 தான். துரியத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா அங்கே சித்தமும் இருக்காது. என்ன இருக்கும்? புருடனும் பிராணவாயுவும் மட்டும்தான் இருக்கும் துரியத்தில், குருடனும் பிராணவாயு விட்டு. கடைசியில உயிர்ப்படங்கள், துரியாதீதம், துரியாதீதம் மூலாதாரம், அங்க வந்து குருடன் மட்டும்தான் இருக்கும், ஒரே நிமிடம் பிராணவாயு கூட செயல்படாதுங்க. பிராணவாயு இல்லாம துருடத்துவம் மட்டும்தான் இருக்கும். அப்ப நம்மெல்லாம் இப்ப சில நேரங்கள்ல காலையில எந்திக்க மாட்டாங்க சிலர், மூச்சு காத்து இருக்காது, இப்பெல்லாம் பார்த்துருக்கோம். இறந்துட்டாரே முடிவு பண்ணிடுவாங்க, ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திப்பார். என்ன காரணம்னா, அந்த உயிர் வந்து பிராணவாயும் தாண்டி புருட தத்துவத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கடைசியில் இருக்கக்கூடிய உயிர் படங்கள்ல இருக்கு, புருட தத்துவம் மட்டும்தான் அங்கே இருக்கு, அதனால மூச்சு பேச்சு இல்லை. அதை கொஞ்சம் உயிர் படையாததுக்கு எல்லாமே பண்ணாத அப்புறம் உயிர் வந்துருது. அப்புறம் ஆயுள் முடியல, புருட தத்துவத்தை போய் இருந்து அது மீண்டும் வருது. இது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய நிலை. பொதுவாக வந்து நம்ம இந்த உயிர் படங்களுக்கு எதுக்கு சொல்லுவோம்னா கேவல நிலைக்கு சொல்லுவோம். ஆனால் நனவு நிலையிலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சகல நிலையில் இது நடக்கும். அதனால தான் ஐந்தவத்தையே நம்ம வச்சுருக்கிறோம், உயிர் படங்கள். ஐந்து சாக்கர 35 நுதலினில், கனவு தண்ணில் ஆக்கி 25 களத்தினில், சுழுனை 3 நீக்கி இதயம் தன்னில், துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீதம் நுவலின் மூலத்தின் அன்றே, மூலத்தின் ஒன்றே ஒன்றே ஒன்று. இப்போ இந்த ஹோமா ஸ்டேஜ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஹோமாலே இருக்காரு, அவர் பேச மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். இப்போ அதெல்லாம் பக்கம் சுவாசம் மட்டும் இருந்துகிட்ருக்கும், சுவாசம் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து பேருறக்க நிலை, பேருறக்க நிலை. சுவாசம் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் வேறு எந்த செயல்பாடும் இருக்காது. பிராணனும் உயிரும் மட்டும்தான், புருட தத்துவம் மட்டும்தான் இருக்கும், அவங்க தான் ஹோமா ஸ்டேஜ். யாரையும் ஒன்றும் ஒத்தருமே அறிந்து கொள்ள முடியாது, யாரும் தெரியாது, யார் என்ன சொன்னாலும் காதலையும் விழாது, இவங்களும் எதுவும் இவங்கள்ட்டையும் எந்த பதிலும் இருக்காது. இப்போ சிவபெருமானை வந்து நம்ம சித்தத்தில் கொண்டு வைக்கணும் தான், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார், சித்தநிலை தெரியாத வாகீச முனிவர்னு திருநாவுக்கரச புராணத்தில். சித்தத்தில் வைத்தாதான் அது போய் புருடத்து தத்துவத்தில் போய் கலக்க முடியும், படிப்படியாக தானே போக முடியும். இப்போ நனவு நிலையில் இப்போ நம்ம சாமியை நனவு நிலையிலே நம்ம நினைக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் எங்கே துரியாதீதத்தை பேசுறது. நனவு நிலையில தினைத்தனை பொழுதும் மறந்துவனோன்னு திருவண்ணாமலை வச்சுருவார். ஒரு நொடி சாமியை மறந்துட்டா முடிஞ்சு போச்சு நனவு நிலையில. நாம நனவு நிலையிலே எப்போதான் நினைக்கிறது, அப்ப எங்கிற கனவு நினைக்க போறது. கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை மனதிலும் வழிபடன் மறவை நம்மான்னு திரியாசந்தபுரம் சொல்லுவார் இல்லையா. கடையில் இந்த ஐந்து நிலையிலையும் எவர் ஒருவர் சிவபெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாரோ அவங்க தான் சிவஞானிகள், அவங்களுக்கு இந்த பூலோகத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த ஐந்து நிலையிலையும் எப்படி நினைக்கிறது, இப்போ நனவு நிலையில் பாட்டு பாடிடுவோம், கனவு வந்தாலும் சாமி தான் கனவுல வரணும், மந்திரவாதி கணத்துக்குள்ள விழுற மாதிரி, நாய் துரத்துற மாதிரி, யானை துரத்துற மாதிரி கனவு வந்தால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் இல்லையா. கனவுலையும் தில்லை காட்சி வரணும், சோமாஸ்கந்தமூர்த்தி காட்சி கிடைக்கணும், பெருமாளுடைய அருட்காட்சி கிடைக்கணும். உறக்கத்திலையும் சிவசிந்தனையோட சிந்தை இருக்கு. மூன்றாவது நிலை உறக்கத்தில் என்னெல்லாம் இருக்கு, புருடன், உயிர், பிராணன், சிந்தை, சித்தம் இருக்கு. அந்த ஒரு ரொம்ப உறக்கத்தினுடைய முதல் நிலையில சிவசிந்தனையோட இருக்கலாம். அடுத்த பேருறக்கத்துக்கு போகும்போது உயிர் வந்து புருட உயிரோட இரண்டர கலந்துருன சிவபக்தி, பிரிக்கவே முடியாத அளவு உடலை உயிர் இருக்கிற மாதிரி பிரித்து கூட பார்க்க முடியாத நிலையில இந்த உயிரோட சிவபக்தி ரத்தத்தோட ரத்தமா கலந்துருச்சு அப்படின்னா பேருறக்கத்தில் இருந்தாலும் சுவாமி நான் மறக்க மாட்டோம், பேருறக்கத்தில் இருந்தாலும் கடைசியில் உயிர்ப்படங்கள் நிலையில் போனாலும் உலகமே நம்ம செத்து போயிட்டோம்னு பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம சாமியோட ஆனந்தமாக இருப்போம் உயிர்ப்படங்களில், எல்லாத்தையும் எல்லா கருவிகள்லேருந்து நீங்கிய நிலை. இதுதான் இந்த ஐந்தவத்தை. அப்போ எல்லா ஆன்மா அப்படின்னா இந்த ஐந்தவத்தை பட்டை தீரும், எல்லாருமே இந்த ஐந்தவத்தை பட்டு தான் தீருவோம். இருவகை சாத்திர, இப்ப ரெண்டு வகை சாக்கிராத அவத்தைகளை கூறுறாங்க. இருவகை சாக்கிராதி அவத்தைகள் இயல்புதானும் ஒரு வகை கீழே நோக்கி உற்பவம் காட்டும், ஒன்று பெருகமேல் நோக்கி தீய பிறப்பு அறுத்திடும். யோகில் தருவதோ சமாதி தானும் தாழ்ந்த பின் ஜனனம் சாரும். ரெண்டு வகை அவத்தை, நனவு நிலையிலிருந்து உயிர்ப்பட நனவு கனவு உறக்கம் பேரக்கம் உயிர்ப்படங்கள் மேலேந்து கீழே போறது ஒரு நிலை, ஒவ்வொரு தத்துவமா விட்டு போறது. மறுபடி விழிப்புணர்வு வந்து உயிர்ப்படங்கள்லேருந்து பேருறக்கத்துக்கு வந்து, பேருறக்கத்திலிருந்து உறக்கத்துக்கு வந்து, உறக்கத்திலேருந்து கனவு நிலை இல்ல நனவு நிலை அப்படி அப்படி வர்றது, கீழேந்து மேல வர்றது இரண்டாம் நிலை. இப்ப இது ஒரே ஆர்டர்லயும் வரலாம், நேர உயிர்ப்படங்கள்லேருந்து நனவு நிலைக்கும் வந்துடலாம். இது இப்படியேதான் வந்தா கீழேந்து போகும்போது இப்படி போகும், ஒரே ஆர்டரா போகும். மேலேந்து மேலேந்து கீழே போகும்போது ஒரே வரிசையில போகும், கீழேந்து மேல வரும்போது நேரடியாக நனவு நிலைக்கு வரவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த மேலேந்து கீழே போகுது இல்லையா, கீழ் நோக்கி செல்வது என்னதான், உற்பவம் காட்டும் என்று கூறுகிறார். உற்பவம் காட்டும் அப்படின்னா கீழ் செலுத்தி பிறவிக்கு வித்தாம் என்று கூறுகிறார். பிறவிக்கு மீண்டும் பிறப்பதற்காக இந்த மேலேந்து கீழ் நோக்கி போகக்கூடிய சாக்கிரவத்தை பிறப்பு மேலும் பிறப்பை தரக்கூடிய ஒரு அவத்தையாக இருக்கும். பிறகு மேல் நோக்கி தீய பிறப்பு எடுத்து இந்த கீழேந்து மேல் நோக்கி வர்றாங்க இல்லையா, உயிர்ப்படங்கள்லேருந்து நனவு நிலை, இது வந்து பிறப்பறுப்பை பிறப்பை அறுக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டும். எப்படின்னா கேவல நிலையில எந்த ஒரு கருவியும் இல்லாம நம்ம இருந்தோம், ஆன்மா மட்டும் இருந்தது, உயிர்ப்படங்கள் தான். ஒவ்வொரு கருவியா கூடி 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 இன்னைக்கு இந்த பிறவி வந்தது. காரணம் எதுக்கு, இந்த பிறவியை அறுப்பதற்காக. வந்த பிறவியில மேலும் மேலும் இந்த ஆன்மா இந்த அவத்தையில ஈடுபட்டு கீழே போறது மேலும் பிறவி அதுக்கு கொடுக்கும் என்று கூறுறாரு. அப்ப கீழான அவத்தை பிறவிக்கு மேலும் வழிவகுக்கும், மேலான அவத்தை பிறவியிலிருந்து ஆன்மாவை காத்துள்ளும் அறுத்துவிடும். இது போக இந்த ஐந்து அவத்தை வந்து யோகிகளுக்குன்னு ஒரு ஞான அவத்தை, இந்த ஐந்து அவத்தை அதை வந்து நின்மலன்னு சேர்த்துப்பான். நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல உறக்கம், நின்மல பேருறக்கம், நின்மல உயிர், எல்லாத்தையும் மலங்களிலிருந்து ஞானிகள் செய்யக்கூடிய இந்த ஞானிகளுக்கு மட்டுமே உரியது இந்த அவத்தை. அந்த அவத்தை எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து இதய ஸ்தானத்திலிருந்து துவாதசாந்தம் வரப்போகும், இங்கேருந்து மேல போகும் உயிர். இந்த அவத்தை கீழேந்து மேல் நோக்கி துவாதசாந்தம், நம்ம சிரசுக்கு மேல ஐந்து நிலையை தாண்டி துவாதசாந்தத்தை போய் அடையும். இதுல போகும்போது வெவ்வேறு கருவிகளை விட்டு 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 அது ஞானிகளுக்கே உரிய அவத்தை, நம் போன்ற சகலர்களுக்கு அந்த அவத்தை கிடையாது என்று கூறுகிறார். ஆனா அதுவும் பின் ஜனனம் சாரும், சமாதி நிலை அடைஞ்சவங்களும் ஜனனம் வந்துருவாங்க என்று கூறுது. இப்ப எது பிறப்பா இருக்கும் அப்படின்னா, பெருக மேல் நோக்கி தீய பிறப்பு அறுத்துடும், கீழேந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த அவத்தை தான் பிறப்பை அறுத்துடும் என்று கூறுகிறார். அடுத்த பாடல்ல அறிதரு முதல் அவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செய்தரு கரணம் தன்னில் சேதரும் கண்டுகொள் நீ பிரிவிலா ஞானத்தோறும் பிறப்பு அற அருளால் அங்கே குறியோடும் அஞ்சவத்தை கூடுவர் வீடு கூட. இதுக்கு நம்ம சிவஞான சுவாமியுடைய விளக்கம் அற்புதமாக இருக்கும். சாக்கிராதி அவத்தை என மேற்கூறி போந்த ஐந்து நூல் முதல் அவத்தையாகிய சாக்கிரதானத்தின் கண்ணேயும் சாக்கிர முதல் ஐந்தவத்தை உளவாம். அப்ப இந்த லாடதானத்திலே ஐந்தவத்தை நடக்குமா, சாக்கிரத்துல சாக்கிரத்துல சொப்பு, நனவுல நனவு, நனவுல கனவு, நனவுல உறக்கம், நனவுல பேரக்கம், நனவுல உயிர்ப்படம், நனவுல உயிர்ப்படங்கள், நனவு நிலையில தான் இருப்பாங்க. ஆனா எல்லா தத்துவங்களிலிருந்தும் பிரிந்த நிலையில இருப்பாங்க, ஆனா நனவு நிலையில இருப்பான். ரொம்ப ரொம்ப உயர்ந்த சிவஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியமானது. அவை கருவியால் விஷயங்களை அறியும் செய்கை தோறும் அதிநுணுக்கமாய் இடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வால் கண்டுகொள்ளப்படும். இந்த அவத்தை வந்து நுண்ணுணர்வா கண்டுகொள்ளப்படும், அதிநுட்பமாக இருக்கும். இப்ப வகுப்பு எடுக்கும்போது கூட நீங்களே கூட இந்த ஐந்து அவத்தையில போயிட்டு வந்துடலாம். மாணவர்கள் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுட்டு இருக்கோம். சிலர் இந்த உலகம் இங்க இருக்கும்போதே கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கனவு உலகத்துக்கு போயிடுவோம் இல்லையா, ஏதோ ஒரு சம்பவம் வரும், மனம் அங்கேயே போயிடும், அப்புறம் மறந்துடும், அப்புறம் திடீர்னு வரும்போது ஞாபகத்துக்கு வந்து நம்ம வகுப்புல இருக்கணும். உறக்கம் பேருறக்கம், சில சைவ சித்தாந்தத்தை எடுத்தாலே சிலருக்கு உறக்கம் வந்துடும். இப்ப பார்த்தாலும் சித்தாந்தம் சத்துவம் தாத்துவீகம் உயிர் ஆன்மா பதி பசு, அதை அவர் எப்ப எடுத்தாலுமே நமக்கு தூக்கம் வந்துடுது. சிலர் இப்படி இருப்பான், சைவ சித்தாந்த வகுப்பு நம்ம எடுத்துட்டாலே அப்படி தூக்கம் வந்துடும். ஏன்னா புரியா சப்ஜெக்ட் எப்பவுமே தூக்கத்தை கொடுத்துரும். உயிர் வந்து அப்படியே கருவிகள்லாம் விட்டுட்டு, கருவிகள் ஆக்டிவா இருந்தா அதானே பிரச்சனை, கருவிகள் விட்டு நீங்கி நம்ம ஒன்னு ஒன்னா கீழே போயிடும், தூக்கம் தன்னால வந்துடும் போயிடுவோம். அதனால சாக்கிரத் நிலையிலே ஐந்தவத்தை நிகழும் என்று கூறுகிறார்கள், கண்டுகொள்ளப்படும். இனி இவையன்றி கேவல சகலங்கள் நீங்கிய சுத்தத்திலும் அவ்வாறே ஐவகை அவத்தையுள்ள இப்ப சிவஞான சுவாமிகள் சொன்னதுனால நமக்கு தெரியுது. இப்ப நம்ம பிரகிருதி மாயா குணத்துல இந்த நிலையில இருக்கிறோம், சகல நிலையில இந்த ஐந்து அவத்தை, இது போன்ற ஐந்து அவத்தை சுத்த மாயையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்குமா? அவங்களுக்கு மாயமலமும் கிடையாது, கர்மமலமும் கிடையாது, ஒரு மலம் தான் அங்க சுத்தமாயில் இருக்கு. அவங்களுக்கு வாக்கு மட்டும்தான் அங்க, அங்கேயும் ஐந்தவத்தை நிகழும் என்று கூறுகிறார். அதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. சிவஞான சுவாமிகள் அந்த காலத்துல எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனா அப்படி இருக்குங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்தமா சுத்த தத்துவத்திலையும் சுத்த நிலையில இருக்கவங்களுக்கும் ஐந்தவத்தை நிகழும் என்று கூறுகிறார். சுத்தாவத்தை இயல்பு இன்று கூறுதற்கோர் இயல்பில்லை, ஆயினும் அவத்தை எனப்படுவன இன்று கூறியவை மாத்திரையே போலும் என்று கூறுகிறார். இது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம சகல நிலையில இருக்கிறதுனால முதல்ல இந்த அவத்தையை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திருவுருளால சிவங்க குருவுருளால நம்ம பிற்காலத்துல எல்லாம் உணர்ந்து கொள்வோம். இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்கு என்று சிவஞான சுவாமி நமக்கு உணர்த்துறாங்க. அடுத்தது இந்த ஐந்து அவத்தையிலையும் சுத்த தத்துவத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு கூறுறாரு. இப்ப நம்ம சகல நிலையில ஐந்து அவத்தை படுறோம் இல்லையா, அந்த நனவு கனவு இந்த அவத்தையில, அதுல வந்து சுத்த தத்துவம் எந்தெந்த சுத்த தத்துவம் எந்தெந்த அவத்தையே தொழில்படுத்துகிறது என்று கூறுறாரு. எப்ப புருட தத்துவம் இருக்கோ, புருட தத்துவம் இருந்தாலே என்ன அடி முன்னாமே நினைச்சுனேன், ஆறு வித்யா தத்துவம் கூட வந்துடும். ஆறு வித்யா தத்துவத்தோடு கூடிய நிலைதான் புருட தத்துவம். வித்யா தத்துவத்தை இயக்குவது சுத்த தத்துவம், வித்யா தத்துவத்தை இயக்குவது சுத்த தத்துவம். இப்போ ஐந்து சாக்கரத்தின் ஐந்து சாக்கரத்தின் நான்கு கனவினில் சுளுணை மூன்று, வந்திடும் துரியம் தன்னில் இரண்டு, ஒன்று துரியாதீதம். தந்திடும் சாக்கிராதி அவத்தைகள் தானம் தோறும் உந்திடும், கரணம் தண்ணில் செயல் தரும் உணர்ந்து கொள்ளே என்று கூறுகிறார். அப்ப இந்த சாக்கிராதி அவத்தைகள்ல நனவு நிலையில சிவ தத்துவத்திலிருந்து சுத்த வித்தை ஈராக, சிவம் நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை, இந்த ஐந்து தத்துவமும் நனவு நிலையில உயிரை இயக்கி கொண்டிருக்கும். அடுத்து கனவு நிலை. சொப்பனமாகிய இந்த கனவு நிலையில சுத்தவித்தை தவிர்த்து மகேஸ்வர தத்துவம் வர, சிவம் நாதம் சதாசிவம் மகேஸ்வரம் இந்த நான்கு தத்துவம் கனவு நிலையில நம்ம இயக்கிக் கொண்டிருக்கும். சுளுணையாகிய உறக்க நிலையில மூன்று தத்துவம், எது அப்படின்னா சிவம் நாதம் விந்து அது சிவம் சக்தி சாதாக்கியம் ஆகிய சதாசிவ தத்துவம் மூன்று தத்துவம். பேருறக்க நிலையில சிவமும் சக்தியும் மட்டும், உயிர்ப்படங்கள்ல சிவ தத்துவம் மட்டும். ஆனால் அந்த உயிர்ப்படங்கள் வந்து ரொம்ப உயர்வானது, முக்தி நிலை, முக்திக்கு இணையா நம்ம சொல்லக்கூடியது. உயிரும் சிவமும் மட்டும் வேற யாரும் இருக்க மாட்டாங்க முக்திக்கு நிலையா. இதே இது கேவல நிலை அப்படின்னா உயிரும் மலமும் மட்டும்தான் இருக்கும் இந்த உயிர்ப்படங்கள் நிலையில. சுத்த நிலை அப்படின்னா உயிரும் சிவமும் மட்டும். உணர்ந்து கொள்ளே என்று கூறுகிறார். கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன், கேவலம் தன் உண்மைமை பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம், மலங்களெல்லாம் ஓவின போது சுத்தமுடையன் உற்பவம் துடைத்தே. இப்ப ஆன்மா வந்து மூன்று நிலைகளே அடைகிறது, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இது வந்து மூன்று அவத்தை என்று நம்ம சொல்லுவோம். முதல்ல ஆன்மா மேவுவன் கேவலம், முத முதல்ல இந்த ஆன்மா அடையக்கூடிய அவத்தை வந்து கேவல நிலை, அனாதியே அது ஆணவ மலத்தோடு முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை. அதற்கப்புறம் முதல்வனால மெய் உடல் பொறிகள் இதையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம், கலாதி தத்துவங்கள்லாம் பெற்றதுக்கு அப்புறம் காவலன் கொடுத்த போது, அவர் தான் காவலர் அந்த காலத்திலேயே நமக்கு இந்த வாக்கு பாருங்க, காவலன் கொடுத்த போது சகலனா, காவலனாலதான் நம்ம இன்னைக்கு சகலன் ஆயிருக்கோம். இன்னைக்கு சகல நிலையில் இருக்கணும் அவர் கொடுத்த அந்த தனுகர்ண போன போகத்தால. அது கொடுத்தது எதுக்கு அப்படின்னா நம்முடைய மலத்தை துடைப்பதற்காக. மலங்கள் எல்லாம் ஓவின போது, மலங்கள்லேருந்து நம்ம விடுபட்டோம், இறைவனைப்பு வந்து சத்தினிபாதம் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமுடையன் உற்பவம் துடைத்தே. இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் எந்த தத்துவங்களை கொடுத்தாரோ, யார் கொடுத்தாரோ அவரே அவ்வளோ தத்துவங்களையும் எடுத்துருவார், எடுத்து உயிரை தன்னோட சேர்த்துப்பார். எல்லாம் தான் வைத்து வாங்க வரலாம், யார் எந்த தத்துவத்தை அவர் நமக்கு வைத்தாரோ அவரே திரும்ப எடுத்துக்கொள்வார்.